என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் இவ்வளவு அன்பு கூந்த என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்று நான் உன்னை விட்டு விலகிறதில்லை. உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குப்படுகிறவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனுடைய குமாரனே, எந்த சூழ்நிலையும் ஐயா உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசுவே நீரெங்கள் ஜீவன் ஐயா, நீரெங்களுக்கு ஜீவாதிபதி. தேவனுடைய குமாரனே, உம்மை அண்டிக் கொண்டிரு அனைவருக்கும் நீர் அடைக்கலம் ஐயா, அடைக்கலம், அடைக்கலம், ஆதாரம். ஆண்டவரே, சபையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம். எங்களது உம்மைத்தான் வாஞ்சிக்கிறது, உம்மைத்தான் தேடுகிறது ஐயா. நீதான் எங்கள் ஆண்டவர், உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் இரட்சகர் ஐயா. தேவ குமாரனாகிய இயேசுவே, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே தேவ குமாரனே, எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. தேவ வசனங்களை கருத்தாய் கவனித்து அதன் அடிப்படையிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள மாட்டிக்கொள்ளத்தக்கதா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி எங்களுக்கு தாருங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோதரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 15 வசனத்தில் இருந்து 22 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமே.
அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏதோதியரையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர்களாகியால் இவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துக்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காக எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள்.
போது போது போது, சரி. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பூவுலக ஊழியம் இலகுவாக இருக்கல. மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் இயேசுவுக்கு இந்த பூவுலக ஊழியம் இலகுவாக இருக்கல. பல நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை கடந்த நாட்களிலே நான் பார்த்தேன், படித்தேன், சிந்தித்தேன், சீதுக்கு பார்த்தேன், தியானித்தேன். இயேசு தேவனுடைய குமாரன் தான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ளவர் தான். ஆனாலும் அவருக்கு இந்த பூவிலே ஊழியம் அல்லது பிதாவின் சித்தம் இலகுவானதாக இருக்கல. பல நெருக்கங்கள் நெருக்கடிகள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். நெருக்கங்கள் மத்தியிலும் இடுக்கங்கள் மத்தியிலும் பிதாவின் சித்தத்தை கச்சிதமாக நிறைவேற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்ற ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறதுக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 12 அதிகாரத்திலே, லூக்கா 12 அதிகாரம் ஐ திங்க் 50 வசனம் பற்றி நினைக்கிறேன். லூக்கா 12 அதிகாரம் 50 வசனத்திற்கு வாசிக்க செய்கிறேன்.
ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்.
முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அந்த ஸ்நானம் என்ன? அதுதான் சிலுவை பாடு மரணம், சிலுவை பாடுகள் மரணம். அதை இயேசு ஒரு ஸ்நானத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்ப இயேசு சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நெருக்கங்களின் மத்தியிலே தான் ஆண்டவர் இயேசுடைய பகிரங்க ஊழியம் இருந்தது. 30 வயதிலே இயேசு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகரினாலே ஞானஸ்தானம் எடுத்து மனந்திரும்புகள் பரலோகராட்சி சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து சிலுவையிலே அதை முடித்தார் என்பதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியம் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் கடினமாகவே இருந்தது. ஏன் அப்படி இருந்தது சொன்னால், ஆண்டவர் இயேசுவை சுத்தி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுது நெருக்கி ஏவிடுதுன்னு சொல்லி நாம பார்க்க கூடியதாக இருக்கு. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, நான் முடுக வேண்டி ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை போல நெருக்கப்பட்டார். ஆகவே வாழ்விலும் ஊழியத்திலும் நெருக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நெருக்கங்கள் மத்தியில தான் நாம் தேவனோடு வாழ வேண்டியிருக்கிறது. நெருக்கடிகள் மத்தியில தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே தேவனோடு நாம் வாழுகிற வாழ்விலும், தேவனுக்காக நாம் செய்கிற பணியிலும் வருகிற நெருக்கங்கள் இடுக்கங்களை கண்டு தயவு செய்து மனம் சோர்ந்து போகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை விடைந்தள்ளுங்க, நான் முழுக வேண்டி ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படும். ஆகவே ஆண்டவர் இயேசுவும் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4:8-9 படிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க கூடியதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:8-9
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறோம்.
எப்பக்கமும் நெருக்கம் யாருக்கு? தேவனுடைய மனுஷனுக்கு. எப்பக்கமும் நெருக்கம் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். எப்பக்கமும் நெருக்கம் யாரு? ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனுக்கு. தன்னை முழுவதுமாக ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவர் பணியை செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றான், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் எப்பக்கமும் நெருக்கம் இருக்குது ஆனா ஒடுங்கி போகுது. நன்றா கவனி, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. அப்புறம்
கலக்கமடைந்தும்
மனமுறிவடைவதில்லை,
துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை,
துன்பப்பட்டு கைவிடப்படுவதில்லை,
கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை.
சார், இதை கருமானவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஆகவே ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்விலும் தேவனுடைய பணியிலும் அவ்வப்போது வருகிற நெருக்கங்கள் இடுக்கங்கள் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாது. நம்மை சோர்வடைய பண்ணுவதற்காகவே ஒருத்தர் சுத்தி தெரிஞ்சுட்டே இருக்கிறார். நம்மை ஊழியத்திலும் தேவனோடு வாழுகிற வாழ்விலும் நம்மை சோர்வடைய பண்ணுவதற்காகவே ஒருவர் சோர்ந்து போகாம சுத்தி தருகிறார். அன்றைக்கு ஏதேனில ஆரம்பித்தவன் இன்று வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளோடு போராடுவதிலும், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதிலும், தேவனுடைய பிள்ளைகளை சோர்வடைவதிலும் இன்று வரைக்கும் அவன் சோர்ந்து போகவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்விலும் பணியிலும் வருகிற நெருக்கடிகளைக் கண்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சோர்ந்து போகாமல் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகமே நமக்கு கொண்டு வரும் என்பதை நினைத்து தேவ வசனத்தை மனதில் கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோம். ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய தாவீது குறித்து இதை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் பார்த்தேன். அதை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 1 சாமுவேல் 30:6
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது,
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
தபைகவடி தேவனுடைய மனுஷன், தேவனோடு வாழ்ந்தவர், ஆண்டவருடைய அனாதி சித்தத்தின்படி வனாந்தரங்களிலே அலைந்து தெரிந்தவர், தேவனுடைய சித்தத்தின்படி தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் ஒரு கட்டத்திலே அவர் நெருக்கப்பட்டார் சொல்லப்படும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அபிலேக்கியர் வந்து அவர்களுடைய அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தாவீதுக்கு இருந்த 2 மனைவிகளையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். தாவீது திரும்பி வந்தபோது எல்லாரும் கொள்ளையடிக்கப்பட்ட போது தாவீதோடு இருந்த போராளிகள் எல்லாம் தாவீது மேல கல்லறிய வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏனென்றால் தங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு கைதிகளாக போன போது அவங்களால தாங்க முடியவில்லை. ஆகவே எல்லாருடைய கோபமும் தாவீது மேல திரும்ப தாவீதை கல்லறிய வேண்டும், கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்தபோது வேத சொல்றது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு சொல்லு. தேவனுடைய மனுஷர்களுக்கு சில நேரங்களிலே பல பக்கங்களிலும் நெருக்கங்களும் பாடுகளும் வருகிறது உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்து வாசித்து அவற்றை சிந்தித்து சீதுக்கு பார்த்து நாம் செபித்து நாம் வாழ்வோமாக இருந்தால் தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி நாம் முடிக்கணும். இல்லது போனால் இடநடுவில் விட்டுவிட்டால் அது மிகவும் பரிதாபமாக இருக்கும். ஆகவே ஒருவராவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுவிடாமலோ, தேவன் நமக்கு கொடுத்த பணியை விட்டுவிடாமலோ, தேவன் நம்மை அழைத்த அழைப்பினை நிலைத்திருந்து கர்த்தர் நம்மை நம்பி ஒப்பு கொடுத்த பொறுப்பதை அவர் வருவரைக்கும் நாம் நிறைவேற்றி அல்லது நம்முடைய கண்களை மூடுவரைக்கும் நாம் நிறைவேற்றி தேவ சமூகத்தில் பிரவேசிப்போமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது நாம் அப்பொழுது வாசித்த அந்த 22 கடந்து வருவோமே. ஆண்டவர் இயேசு நெருக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி அவர் நெருக்கப்பட்டார், ஏன் என்று சொல்லி சில காரியங்களை அந்த பகுதியிலே நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த 13-14 பார்த்தீங்கன்னா தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். சரி, இப்ப இந்த நன்றாக கவனிங்க. இந்த 22 15 இருந்து முடிவு வரைக்கும் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் 3 குரூப் ஆஃப் பீப்பிள் ஆண்டவர் இயேசுவை கேள்வி கேட்கிறார். சோ அதன் முதல் பிரிவு ஏரோதியரால், இரண்டாவது பிரிவு சதுசேயராக, மூன்றாவது பிரிவு பரிசேயராக. சோ இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோட வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கவும் ஆண்டவர் இயேசுவோட பணியிலே ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து இவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது வேதத்தை நாம் நிறைஞ்சு பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது. சோ ஏரோதியர் என்கின்ற கூட்டம் முதலாவது ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து கேள்வி கேட்டது. யார் இந்த ஏரோதியர் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். ஏரோதியர் என்று சொன்ன அன்றைக்கு ரோம ஆட்சியின் கீழ் இருந்த தேசாதிபதியாகிய ஏரோதை பின்பற்றின ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஏரோதியர் என்று பெயர் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே யூதர்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருந்திருக்கிறதை வேதத்திலும் சரித்திர புத்தகங்களிலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்திலே இருந்த நாட்களிலே 3 விதமான பிரிவு ஜனங்கள் இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஏரோதை குறித்து வேதத்தில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். இவன் ஒரு பொல்லாத ராஜாவாக இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புறேன். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பல நீதிமான் கொண்ட ரத்தத்தை சிந்தனவர் மிகப்பெரிய தீக்கதரிசியாகிய யோவான் ஸ்தானகனுடைய தலையை வெட்டினவர், யாக்கோபை பட்டியத்தாரை கொலை செய்தவன், பேதுருவை பிடித்து சிறையிலே அடைத்தவன், சபையை துன்பப்படுத்தினவன், பல நீதிமான்கள ரத்தத்தை பலிகளோடு கலந்தவன். சோ அவருடைய வாழ்வு கரை பிடித்த. ஆகவேதான் நான் போன முறை சொன்னது போல ஏறுவதற்கு முன்பாக இயேசு கைதி போல கட்டப்பட்டு நின்றபோது ஏரோது கேட்ட எந்த கேள்விக்கும் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையும் பேச விரும்பவில்லை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்து போன ஒரு மனுஷனோடு தேவன் ஒருபோதும் பேசப்பட்டால் பேசவும் முடியாது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்தை இடம் கொடுத்து நாம் வாழ்வோமாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்துக்கு இடம் கொடுத்து இரட்ட வாழ்க்கை நாம வாழ்வுமாக இருந்தால், நான் அடித்து சொல்லுவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களோடு பேச மாட்டார். ஒருவேளை வேறு யாரும் அவர்களோடு பேசலாம். நானும் பல இடங்களிலே பல காரியங்களை கேள்விப்படுகிறேன். இயேசு சொன்னாரு, இயேசு பேசுகிறார் கத்து அப்படியெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஒரு விதத்துல பயப்படுறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கா நெருப்பாயாக இருந்தது நாம வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரு யூதனை பிடித்து உன் ஆண்டவருடைய பேர்னு சொன்னா இயேசு சொல்ல மாட்டானா? ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அவ்வளவு கருத்தாக இருந்திருக்க. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்திருக்கிற ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேச முடியாது. ஏதாவது ஆண்டவர் இயேசுவிடத்தில் பல காரியங்களை குறித்து விசாரித்தான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை கூட அவனோடு பேசவில்லை. இதை குறித்து நாம சிந்திக்கணும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு ரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவப்பட்ட நாம் திரும்பவும் பாவங்களிலே ஈடுபட்டு ஆண்டவருக்கு விரும்பாத பற்பல காரியங்களிலே பங்கு போட்டால் இயேசு ஒருபோதும் பேச மாட்டார். நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. நாம் விழுந்து விழுந்து ஜெபிக்கலாம், ஆனா தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், ஆனா கடிகளை நாம் காண முடியாது. வை தேவனுடைய கரம் இங்கே இருக்கார். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுறதுக்கு ஆயத்தம் தடையில்லை. ஆனால் பாவம் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சுவரை போடாதபடி, தடையை போடாதபடி நாம் கருத்தாக கவனமாக வாழ வேண்டியது மிக மிக அவசியமாகும். இயேசு சிலுவையில் தொங்கின போது அவர் சொன்ன ஏழு வார்த்தையில ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று போடுமுறை நான் சொன்னேன். ஏன் பிதா இயேசுவை கைவிட்டாரு? உலகத்தின் பாவமெல்லாம் தேவகுமார் மேலே கொட்டப்பட்ட போது பிதாவாகிய தேவன் தன் குமாரனை பார்க்கவே முடியல, அவரோடு பேச முடியல, தன் குமாரனோடு தொடர்பு கொள்ள முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆகவே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது இயேசு கலங்கினார், கதறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாய் சொன்னார். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லப்படுறது அதன் அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுவதே ஆவிக்குரிய மரணமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டால் அது ஆவிக்குரிய மரணமாகும். ஒருவேளை நான் இயேசுவை அறிந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ பணியையும் செய்திருக்கலாம். ஆனால் தேவனோடு எனக்கோ உனக்கோ இருக்கிற தனிப்பட்ட தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனால் அதுக்கு பிறகு வாழ்வில் ஒரு விமோசனம் இல்லை. அதுக்கு பிற்பாடு நான் யோசிப்பேன், ஏன் வாழணும், எதற்காக வாழணும்? உலகத்தில் இருக்கவும்னா உலகத்தையாவது அனுபவிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தையும் சரியாக அனுபவிக்காமல் தேவனோடும் சரியாம வாழாமல் ரெண்டும் கெட்ட மனதிலே இருந்து எவ்வளவு காலத்துக்கு வாழறது? அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இஷ்டவேலையை பார்த்து தான் தீர்க்கதரிசி கேட்டான், எதுவரைக்கும் இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்? எதுவரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இறக்கறிவார தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்வுதான், அது சீக்கிரமாய் கடந்து போறது. அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வது எவ்வளவு அவசியமாக இருக்கு. அடுத்தவர் வாழ்விலே இருக்கிற குறைகளை அடிக்கடி பார்க்கிறது நாம் தவிர்த்து, நம்முடைய வாழ்வில் நான் இன்னும் திறந்த வண்டி இருக்குது, இன்னும் மாற வண்டி இருக்குது, இன்னும் மனம் திரும்ப வேண்டிய என்பதை உணர்ந்து நம்மை நாம் மாட்டிக்கொள்ள பிரயாசப்படுவோமாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவோம். எனக்கறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஏரோதியர் என்று சொன்னால் அன்றைய ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் தேசாதிபதியாக இருந்த ஏரோது ராஜாவை பின்பற்றின ஒரு கூட்டம், அவர்கள் ஏரோதியர் என்று அழைக்கப்பட்டார்கள். சோ அவர்கள் வந்து முதலாவது ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். கேள்விகளினால் ஆண்டவரை நெருக்கினார்கள். சோ கேள்விகளினால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய தடையை கொண்டு வர முயற்சித்தார்கள். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஏரோதியர் வந்து கேட்ட கேள்வி என்னவென்றால், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா சொல்லு. ஏன் தெரியுமா, இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பாதகமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டால் தேசாதிபதியின் கட்டளையின்படி அவரை கைது செய்யறதுக்கு இடம் இருக்கு. ஏனென்றால் ராயனுக்கு வரி கொடுக்கிறது அவசியம். ஆனால் இங்கேவர்கள் வந்து கேட்டது என்ன, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா சரியா பிழையா சொல்லு. அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. என்ன சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுக்கும். கேள்வி கேட்டவர்கள் வாயடைத்து போனார். அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இயேசு இப்படி ஒரு பதிலை சொல்லி. கேள்வி கேட்டவர்களுக்கு ஞானமான பதிலை சொல்லி அவர்கள் வாயை போடினார் சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த கேள்வியின் அடிப்படையை தான் நாம் கண்டுகொள்ளப்படும். இந்த கேள்வியின் அடிப்படை என்ன, எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்தி, எப்படியாவது இயேசுவிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவரை தேசாதிபதிக்கு முன்பாக நிறுத்தி அவரை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பின்னணியிலே வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே இந்த கேள்வியை கேட்டார்கள். எனக்கறிவானவர்களே, இந்த ஜனங்களுடைய பின்னணி எல்லாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை குற்றப்படுத்துறதாகவே இருந்தது. குற்றப்படுத்துகிற ஆவி மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறார், எதிலும் பிழை கண்டுபிடிக்கிறது, எதிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, திரும்பி திரும்பி பார்க்கிறது, எதிலையாவது எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. சோ ஆகவே ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து கேட்டார்கள், வரி கொடுக்கிறது ராயனுக்கு வரி கொடுக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நினைத்த காரியம் சாதித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பதில் அவர்களை வாயெடுத்தபடியால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதே இவர்கள் நோக்கமாக இருந்தது. சோ நான் சொல்றது நன்றாய் கவனிங்க, இது பிசாசின் சாயலா, இது சத்துருவின் சாயலா. ஏனென்றால் எப்பொழுதும் மற்றவர்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு இருந்தால் அது பிசாசின் சாயல் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஆண்டவர் இயேசுவை நறுக்கிறது நாம பார்க்கக்கூடியதார்கள். படிங்க மத்தேயு 12 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 12 அதிகாரம் 7 வசனத்திற்கு படிங்க சீக்கிரம். மத்தேயு 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசி.
பலியை அல்ல
இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்து
இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள்.
குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். நடந்தது என்ன, மேலே வாசித்தால் அவர்கள் ஓய்வு நாளிலே பயிர்வழிய போகும் பொழுது சீசர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பசியால கதிர்களை கொய்து சாப்பிட்டிருக்காங்க. பசி நிமித்தம் அவர்கள் பயிர்வழிய போகும் பொழுது பயிர்களை கையினால கொய்து சாப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்த பரிசேயர் உடனே செய்தாக சொன்னார்கள், ஓய்வு நாளிலே செய்யத்தகாத செய்தாக என்ன, அவர்கள் பயிர்களை கைகளினாலே கொய்து சாப்பிட்டது ஓய்வு நாளிலே செய்யத்தகாதது சொல்லி அவர்கள் மேலே குற்றம் சாட்டினார்கள். சோ அவர்கள் சீசைகள் மேலே குற்றம் சாட்டின போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசி அவர் சொன்னாரு, குற்றம் இல்ல, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவங்க மேலே குற்றம் சாட்டும் வாட்டிகள் சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே கடிந்து கொண்டதை நாம பார்க்க முடியாது. கேட்ட கருமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுடைய நோக்கம் எல்லாம் என்ன? மற்றவர்களை குற்றப்படுத்துறதாக இருந்தது. ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர்களை குற்றப்படுத்ததாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை குற்றப்படுத்ததாக இருந்தது. சோ இப்படிப்பட்டவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசுக்கு அவருடைய ஊழியம் இந்த உலகத்தில் இலகுவானதாக இருக்கவில்லை என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வினால் சொத்தமாக்குறது நியாயமாக.
அடுத்த சம்பவத்தை பாருங்க, அங்க சூம்பின கையுடையவர் இருந்திருக்கிறார். எத்தனை வருஷமாக சூம்பின கையோடு இருந்தாலும் தெரியல. அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சுத்தமாக்க வேண்டும் என்று அவங்க விரும்பல. அவர் மேல குற்றம் சாட்டும் பொருட்டாக அவரிடத்துல வந்து என்ன கேட்டாங்க? ஓய்வு நாளிலே இவனை சுத்தமாக்குறது நியாயம். சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் தன் பணியை நிறைவேற்ற வேண்டியது. சோ இப்படிப்பட்ட மனோ சுபாவம் உள்ளவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றது. ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த பூமியிலே தன் ஊழியத்தை நிறைவேற்றுவது இலகுவான காரியம் அல்ல. ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு நெருக்கத்தின் மத்தியில் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்துதான் ஆண்டவத்தினுடைய பணியை நிறைவேற்ற வேண்டியதாக. ஆகவே இயேசு கடினமான பாதை வழியாக கடந்து சென்றான் சொல்லி நாம பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆண்டவருடைய லாபத்திற்கு மகுமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யோவான் 8:6 வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பாவத்தில் படிப்பட்ட ஒரு பெண்ணை கையுமையுமாக கொண்டு வந்து நிறுத்த போது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு மேலே குற்றம் சாட்டுவதற்காக மோசே சொல்லியிருக்கிறாரே, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் என்ன சொல்லிக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுல அர்த்தம் என்ன? இயேசுவின் மேல குற்றம் சாட்டுவதற்கு ஆண்டவர் இயேசு இதற்கு என்ன சொல்லுவாரு? அதன் அடிப்படையில் ஆண்டவர் இயேசுவின் மேல குற்றம் சாட்டுவதற்காக இந்த கேள்வியை இயேசுவத்தில் பார்த்து கேட்டாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்கு நான் போகிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 12:10 பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 12:10 படி. வெளிப்படுத்துற விசேஷம் 12:10.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய
இரவும் பகலும்
நம்முடைய
தேவனுக்கு முன்பாக
நம்முடைய சகோதரர்கள்
குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள்
குற்றம்
சாட்டப்பட்டு
போனான். யார் பிசாசுக்கு பேர் என்ன? குற்றம் சாட்டு. டெவில் இஸ் எ கிரேட் அக்யூசர். நல்லா கவனிங்க, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். அப்ப பிசாசுடைய சாயல் தான் முதல் சொல்ல, பிசாசுடைய சாயல் என்ன? எப்பொழுதும் மற்றவங்க மேல குற்றம் சாட்டுறது, எப்பொழுதும் மற்றவங்க மேல பிழை கண்டுபிடிக்கிறது, எப்பொழுதும் மற்றவங்க மேல தவறு கண்டுபிடிக்கிறது, குற்றப்படுத்துகிறது. இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுவதற்காக பிசாசு எங்க நிற்கிறானா? தேவ சமூகத்தில். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கேளுங்க, பிசாசும் சிச்சில நேரத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல முடியும். சாத்தானும் சிச்சில நேரங்களிலே தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல முடியும். ஏன் அங்கே செல்லுகிறார் என்பதை குறித்து நான் சொல்றேன். இப்ப வாசித்த இந்த வசனத்துல, இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல 8 பாருங்க. 8 படி, வானத்தில் அவர்கள் இருந்த இடம் யார் இருந்த இடம் காணப்படாம? பிசாசு அவருடைய தூதர்கள் வானத்தில் இருந்த இடமே காணப்படாம. ஏன் தெரியுமோ? அதுக்கு வானத்துல பெரிய யுத்தம் உண்டாயிட்டது. படி.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய
ஒரு நிமிஷம் போறேன். இந்த 7 படிங்க. 7 இருக்கு.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று.
எங்க யுத்தம் உண்டா இருக்குது? வானத்துல. ஹலோ, இவைகளை கொஞ்சம் நீங்க யோசிக்கணும், இவைகளை கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் பார்க்கணும். யுத்தம் எங்க உண்டா இருக்குது? வானத்துல யுத்தம் உண்டா இருக்கு. சோ பிரதான தூதனாகிய மிகாவேல் சாத்தானோட நேசத்துக்கு யுத்தம் பண்ணிருக்க. சோ இந்த யுத்தத்துல தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு கீழே பூமியில தள்ளப்படுகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் பிசாசு தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. நான் சொல்றேன் கவனி, சோ இப்பையும் அவன் தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுறான். ஆனால் வானத்திலே யுத்தம் உண்டாகி அவன் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்ட பிற்பாடு, அதுக்கு அந்த இந்த நிலைமைக்கு பிற்பாடு அவன் திரும்ப இனிமேல் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது, தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றச்சாட்டவும் முடியாது. சோ வானத்திலே யுத்தம் உண்டாயிடு. சோ இதுவரை பூமியிலே நடந்த எத்தனையோ யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். இனிமேல் நடக்க போற யுத்தங்கள் மிக அகோரமாக இருக்கும். இரண்டாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவினாலே வீசப்பட்ட, ஜப்பானிலே வீசப்பட்ட, கிரோசிமா நாகசாகி போன்ற பட்டணங்களிலே வீசப்பட்ட அணுகுண்டு பிற்பாடு பிறந்த பிள்ளைகளையும் பாதித்திருக்கிறது. அது மாத்திரமில்ல, அது வீசப்பட்ட இடத்துல பச்சையான புல் கூட முளைக்க முடியாமல் போயிடுதான். சோ அந்த அந்த யுத்தத்தில் அந்த அந்த குண்டுகள் வீசப்பட்ட பிற்பாடு தான் ஜப்பான் சரணடைந்தது. அதிலும் ஒரு சம்பவம் தெரியுமா, அந்த நேரத்தில் ஜப்பானிய சக்கரவர்த்தி சொன்னாரா, இது கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய தேவனுக்கும் நடக்கிற யுத்தம் என்று சொன்னாரா, இதுல யார் ஜெயித்தது என்பதை சரித்திரம் அறியுமே. சரி போகட்டும். சோ அந்த அதற்கு பிற்பாடு அந்த இடத்திலே பிறந்த அந்த 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 அணுகுண்டு போடப்பட்ட போது அதுல மரித்தவர்கள் மட்டுமல்ல பிற்பாடு என சந்ததியும் பாதிக்கப்படுத்த சொல்லி நான் வாசித்து யோசித்தேன். இரண்டாம் உலக யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட அணுகுண்டுகளுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமாக இருந்தால், இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வைத்திருக்கிற நீக்குளிய வெப்பனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அது பல சந்ததிகளை பாதிக்குமா. ஆகவே வரப்போகிற காலங்கள் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுற நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்றதை கவனிங்க. வரப்போகிற காலங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களையும் கேள்விப்படுற செய்திகளாகத்தான் இருக்கும். எங்கும் பயங்கரங்கள் தோன்றும், அழிவுகள் உண்டாகும், நெருக்கடிகள் தோன்றும், பஞ்சம் பட்டினி தவிர்க்க முடியாது. இவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்கு எல்லாம் ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஆகவே உலகத்தில் என்னதான் அறிவு பெருகினாலும் அழிவும் கூடவே பருகி கொண்டு இருக்கிறது என்பதை எவரும் மறுக்கவே முடியாது. ஆகவே காலங்கள் இப்படி இருக்கிறபடியால், சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறபடியால், உலகம் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள போய்கொண்டு இருக்கிறபடியால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கருத்தாக வாழ்ந்து கவனமாக கர்த்தர் இயேசுவோடு ஜீவித்து அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு இலவசமாய் தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை காத்துக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரயாசப்படுவோம். இதை மிஞ்சி இந்த உலகத்தில் வேறு ஒரு நன்மை நமக்கு கேட்க போறதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிடு. சரி, வானத்திலே யுத்தம் உண்டாகிட்டுதான். கீழே படி, தொடர்ந்து படி.
அவனை சேர்ந்த தூதர்களும் பலசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். பலசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை.
ஜெயம் கொள்ளவில்லை.
வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாம போயிட்டு.
சரி, இதைத்தான் நாம் எபேசியில் வாசிக்கிறோம். வானம் இடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள். சோ அப்ப இப்ப பிசாஸ் எங்க இருக்கிறான், வானத்துல மத்திய ஆகத்துல இருந்துதான் அவன் கண்ட்ரோல் பண்றான். ஆகவேதான் வானமண்டத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி, வானம் மண்டத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள், சேனை சேனையா திருறாயா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை திரும்பவும் பாவத்திலே தள்ள, உலகத்தின் கவர்ச்சிகளை காட்டி அவைகளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தள்ளுவதற்காக சேன சேனையாக தெரிகிறானே. கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுத்தி தெரிகிறானே. காரியம் இப்படி இருக்கிறபடியால், சத்தியம் இப்படி இருக்கிறபடியால், நாம் எவ்வளவு கவனமாக ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வசனம் ஒரு காலம் பொய் சொல்லாது. அவை சத்துருவின் கிரியைகளை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுறது. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் சுத்தி திடுறான், பிசாசு சுத்தி திடுறான், திரும்பவும் நம்ம பாவத்திலே தள்ள, தேவனை விட்டு பிரிக்க, உலகத்தின் கவர்ச்சிகளையும் அலங்கோலங்களையும் அருவறுப்புகளையும் அசுத்தங்களையும் ஆபாசங்களையும் காட்டி 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 நம்மை பின்னே தள்ளுவதற்காக தேவனுடைய முகத்தை விட்டு நம்மை
நம்மை பிரிப்பதற்காக எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை காரியங்களை காட்டுகிறார். இதை கருமான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருந்து கருத்தாக வாழ்ந்து நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி உனக்கு தந்த ரட்சிப்பை இழந்து போகாதே. ஆண்டவர் இயேசு தன் உயிரையும் கொடுத்து உனக்கு தந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி ஜாக்கிரதை தன் சத்தியத்தபடி நான் உனக்கு சொல்லுகிறேன். உலகமெல்லாம் ஒரு வாய், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கருத்தாக வேண்டிய காலம், வாழ வேண்டிய காலம் இது. ஆகவே இரவும் பகலும் சாத்தான் என்ன செய்யறானா, தேவ சமூகத்தில் நிற்கிறான் தேவ பிள்ளைகளை குற்றச்சாட்டுவதற்கு. ஆகவே சாத்தானும் தேவையான நேரத்தில் தேவனுடைய பிரசுரத்துக்கு செல்ல முடியும். சோ இதற்கு ஆதாரமாக சில வேத வசனங்கள் சொல்றேன், கவனிங்க. சோ யோபும் புஸ்தகம் 6:12 வரை பார்ப்பீங்களா இருந்தால் இதற்கு ஆதாரமாக பார்க்க முடியும். யோபின் புஸ்தகம் 6:12 வரைக்கும் வாசிக்கிறது சொன்னா, அங்கு சாத்தான் போய் நிற்கிறார் தேவோட பிரசனத்திலே. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் போய் தேவோட மனுஷனை சோதிப்பதற்காக பெர்மிஷன் கேட்டான். 1 Kings 22:19-23 வரைக்கும் வாசித்து பாத்தீங்க சொன்னா, அங்கேயும் நாம பார்க்கக்கூடியது. ஆகவே சாத்தானோ தேவை கேட்ப தேவோட பிரசனத்திலே போகிறார். எதற்கு போற, தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டுவது. நான் சொல்றேன் கேளுங்க, ஒவ்வொரு தடவைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது சாத்தான் நம் நிமித்தம் தேவ சமூகத்தில் போய் சொல்வார், தா பார் நீர் அபிஷேகம் பண்ணினீரே, இந்தா நீ ஊழியக்காக சொன்னீரே, அவ செய்யறத பாரு. நன்மையை கொண்டு போக மாட்டான் பிசாசு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை கொண்டு போறான் தேவ சமூகத்தில். ஏன், நம்மை குற்றச்சாட்டுவதற்காக. நீர் அழைத்தீரே, நீர் அபிஷேகித்தீரே, ஊழியத்தில் பயன்படுத்தினீரே, இந்த பாரு இவன் இப்படி செஞ்சிருக்கான் பாரு, மட்டும் நம்மை குற்றச்சாட்டுவதற்காக தேவ பிரசனத்துக்கு போற காரியம் இப்படி இருக்கிறபடியா, சத்தியம் இப்படி இருக்கிறபடியா, நீங்களும் நானும் குடலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் குற்றமற்ற பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை யோசித்துப்பார். நாம் வாழுகிற வாழ்வு, நாம் செய்கிற தேவனுடைய பணியும் தேவனுக்கு மகிமையாக இருக்கணுமே, தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமே, அவர் அதை அங்கீகரிக்கணுமே. நாம என்னதான் ஓடி ஓடி உழைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கத்தக்கதாக இருக்கணுமே. காயினும் ஆவேலும் பலியை செலுத்தினார்கள் தான், ஆனால் ஆவேல பலியை மாத்திரம்தான் தேவன் அங்கீகரித்தார். காயினுடைய பலி ஆண்டவர் அவனும் பலி செலுத்தினான், ஆனா ஆண்டவருக்கு அங்கீகரிக்கலையே. அவர் நீங்களும் நானும் வாழுகிற வாழ்வு தேவனால அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் செய்கிற பணி தேவனால அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீயும் நானும் செய்கிற துதி தேவனால அங்கீகரிக்கப்பட வேண்டுமே. நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கணுமே, சத்தியத்தை நாம் கவனித்து பார்க்கணுமே. தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுது. ஆகவே கோணலான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே சரிப்படுத்த வேண்டியவர்களை நாம் சரிப்படுத்தணும். சத்துரு நம் நிமித்தமாக தேவ சமூகத்தில் போய் குற்றம் சாட்டாதபடி நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டாம இருக்கணும். எவரையாவது நீங்க எடுங்க, எந்த நபரையாவது நெருங்கி பார்த்தா, கிட்ட போய் பார்த்தா, ஏதாவது ஒரு பிள்ளையை நீங்க கண்டுபிடிக்க முடியும். என்ன நெருங்கி வந்து பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, எப்படியாவது நீங்க தேடி பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்க முடியும். நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னில் பிழையே இல்லைன்னு சொல்லத்தக்கபடி யார் உண்டு? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம மாற வேண்டியது உண்டு இல்லவா, நம்ம மனம் திரும்ப வேண்டி இருக்குது இல்லவா, பின்ன ஏன் நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தணும்? ஓகே, மற்றவர்களிடத்தில் திறந்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஓகே, ஆனால் நாம என்ன ஆவியோடு அதை அணுகிறோம் என்பது முக்கியம். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? நம்ம பிள்ளை பிழை செய்யும் பொழுது நாம எப்படிப்பட்ட ஆவியோடு அந்த பிள்ளையை திருத்துறோம், அடுத்தவன் பிள்ளை பிழை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆவியோடு நாம அந்த பிள்ளை அணுகிறோம். God does everything, including me. என் பிள்ளை தவறு செய்யும் பொழுது நான் என் பிள்ளைக்கு திருத்துறேன். ஆனா அடுத்தவன் பிள்ளை பிள்ளை செய்யும் பொழுது நான் என்ன ஆவியோடு அந்த பிள்ளையை நான் கண்டிக்கிறேன், பேசுகிறேன். ஒருவர் நாம் சொல்ல முடியாத இடத்துல தவறே இல்லை, பிழையே இல்லை. நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது தேவோட வசனத்தை கேட்கிறோம். அதன் அடிப்படையில் அது வரும் பொழுது, தேவோட வசனம் நம்ம நோக்கி வரும் பொழுது அதை செய்வதற்கு பார்த்து, இது எனக்கு இதுல நான் திருந்த வண்டி இருக்குதா, மாறு வண்டி இருக்குதா, கீழ்ப்படிய வண்டி இருக்குதா, விட்டுவிட வண்டி இருக்குதா, ஒப்பு கொடுக்க வண்டி இருக்குதா, அப்படி இதை நாம் செய்து வைக்க பார்க்கறது இல்லை. அவன் தர் இஸ் நோ சேஞ்ச் இன் அவர் லைஃப். சார் இதுதான் பரிசே ஆகும். அடுத்தவன் பிள்ளை மற்றவனை குற்றப்படுத்துறது. அடுத்த நம்மோடு இருக்கிற சக சகோதரன் ஒருதன் தவறி போறான், பிழையா போறான், விழுந்து போகிறான், சரிந்து போகிறான் சொன்னா அவனை கண்டிக்கிறது தவறில்லை. ஆனா சரியான ஆவியோடு கண்டிக்கணும். அவன் நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களாண்டு இயேசு தன் அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்டார். நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். பைபிள் தெளிவா சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்லணும். ஒருவன் சரிந்து போகும் பொழுது, தேவனுடைய வசனத்தை விட தவறும் பொழுது நாம் அவனை அன்போடு அவனுக்கு அணுகி நாம் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் என்ன ஆவியோடு, என்ன மனநிலைமையோடு நாம் அடுத்தவர்களை அணுகிறோம், என்ன மனநிலைமையோடு மற்ற காரியங்களை குறித்து கமெண்ட் சொல்லுகிறோம் என்பது மிக மிக முக்கியம், மிக மிக அவசியம். தேவ பார்வையில் கேட்ட கேளுங்க, இல்லாத விடுங்க. I speak the truth. I know what I preach. நான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன், தேவனுடைய காதுகள் கேட்க சொல்றேன், தேவன் அறிவார். நான் என் ஜெபத்துல ஆண்டவரை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நான் பட்டுக்குழு பார்க்க நல்லவன் இல்லை. திறந்த இருதத்தோடு கடக்கும் இப்போ நான் சொல்றேன், உங்க எல்லாரும் பார்க்க நான் நல்லவன் இல்லை. அந்த ஆவியோடு நான் போதிக்கிறேன், கடக்கும்டா சொல்றேன். தேவன் நமக்கு தந்த பணிகள், ஊழியங்கள் நாவதை செய்யணும், நிறைவேற்றணும். அவர் கிருபையால், அவர் மகிமைக்காய். மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளும், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும். So we have accept each and other. தவறுகள் இருக்கலாம், உங்க பிள்ளைகளை தள்ளி விட்டுருவீங்களே. தேவனுக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவா? நாம் எல்லாரும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஒரே ஆவினால் தாக்கத்தீக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரே தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம் இல்லையா? ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஏன் அதிகம் போவான்? எல்லாரும் ஒரே இடத்துல தானே போறோம். இவைகளை ஏன் நாம் சிந்திக்கிறது? சோ மற்றவர்களை குற்றப்படுத்துறதும், குறை சொல்றதும், இதெல்லாம் பிசாசின் சாயல் தான். ஒரு போது சபை எடுக்கிற எல்லாரையும் ஒரு அளவுக்கு எனக்கு ஆண்டு அந்த கிரும்போடு நான் கவனிப்பேன். ஒரு நாடுகள் எல்லாமே நன்றாய் அறிந்து கொண்டு வேத சொல்லுது. ஆனால் இன்று வரைக்கும் சில பேருடைய காரியங்களை குறித்து நான் கதைக்கல. சில பேரை குறித்து எனக்கு என்ற காதுக்கு வருகிற கதைகளும், சில பேர் நடந்த காரியங்கள் என் மனசுக்கு சரி துக்கமா இருக்க கத்திருக்க முடியாது சொல்றேன். ஆனா நான் போய் அதெல்லாம் முதலாவது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன். நீங்கள் பிளவிடும் பொழுது, நீங்க சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறதை நான் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நான் போயதை ஆண்டவருக்கு சொல்லுவேன். தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா உங்களை நியாயம் தீர்க்கிறது இந்த வேலை இல்லை. ஒருவரும் கெட்டு போக கூடாது. தேவனுடைய சித்தம் என்று தன்னை ரத்தத்தை சிந்தி விட்டிருக்கிறார், உயிர்களை கொடுத்து விட்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியம் அவருக்கு! மண்ணான மனுஷனாகிய உனக்காக, எனக்காக தன்னை உயிரையே கொடுத்திருக்கிறாரு. ஒரு உலக தலைவன் உனக்காக உனக்காக உயிரை கொடுப்பான. உன்னதமான தேவனுடைய குமாரன் உனக்காக, எனக்காக தன்னை உயிரையே, ஜீவனை கொடுத்து என் ஜீவனை மீட்டபடியாத்தான் பேத சொல்ற ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நான் என் ஜெபத்தை சொல்லுவேன், இயேசுவே நீர் எனக்கு ஜீவாதிபதியப்பா, என்றைக்கும் என்றைக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார் அப்போஸ்தலன் பவுல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்துரு நம்மை தேவ சமூகத்திலே குற்றப்படுத்தாதபடி நாம் வாழ்ந்து கொள்ளணும். இரண்டாவது, நாம் ஒருவர் ஒருவர் குற்றப்படுத்தாதபடி வாழ்ந்து கொள்ளணும். ஒருவர் தவறு செய்தால், தேவ வசனத்தை விட்டு விலகி போனால், அவனை அன்போடு கடிந்து கொள், அதுல தப்பில்லை. ஆனா நீ என்ன நோக்கத்தோடு என்ன ஆவியோடு அதை சொல்லுகிறாய், என்ன ஆவியோடு நீ செயல்படுறாய் என்பதை தேவன் அறிவார். மனுஷன் அதை அறியாமல் போகலாம், அது தேவன் அறிவார். நாம சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சும்மா சொன்னேன், இதுக்குதான் பேர் என்ன தெரியுமா? பரியாசு. பைபிள் சேஸ் பரியாசக்காரர் உட்காரு இடத்திலேயே உட்காராது. எப்படி? ஏன்னா நீ அதுல பங்கு போடக்கூடாது. That is not your place. பரியாசக்காரரும் இருக்கிற இடத்திலேயே இருக்காது. ஏரோதியர் வந்து இயேசு இடத்திலே கேட்ட கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? ஆண்டவர் இயேசுவை குற்றப்படுத்துவதற்காக அப்படியான ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு இடத்திலே கேட்டார்கள். இது ஏரோதியர் கேட்ட கேள்வி. நான் திரும்பவும் நான் சொல்றேன், இவ்வளவு நேரம் நான் கத்துறதை குறித்து சொல்றேன். நம்ம குறித்து பிசாசு தேவ சமூகத்தில் போய் குற்றம் சாட்டாதபடி சுத்தமா இருந்ததோட வாழ்ந்தவன். பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், God knows your inner life. உங்கள் வாழ்வை ஆண்டவர் அணுவணுவாக அறிந்துட்டே இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்துட்டே இருக்கு. உறங்காத கண்கள், தூங்காத இதுபால் இது ஒரு கண் இருக்கு. இதுல நின்று அதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அந்த உடனே அதை இரவும் பகலும் ஆண்டவுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. அது தூங்குவதில்லை, அது உறங்குவதில்லை, அது மூடுவதில்லை. அதே போல பிசாசு பார்த்துட்டே இருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? உன்னை குறிச்சு குட்டை சாட்டுவதற்கு பார்த்துட்டே இருக்கிறார். உன்னை பாவத்துல தள்ளுவதற்கு பார்த்துட்டே இருக்கிறார். தம்பி தங்கச்சி, சத்தியத்தை நான் உன்னைக்கு சொல்றேன், உன்னை ரட்சித்த தெய்வத்தை துக்கப்படுத்தாத, உன்னை வாழ வைத்த ஆண்டவரை வேதனைப்படுத்தாத, உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை வேதனைப்படுத்தாத. விட்டுடு, பாவங்களை விட்டுடு, பரிசுத்த குலைச்சலை விட்டு மனந்தரும், உள்ளும் புறமும் சுத்த இருதயத்தோடு கத்தர தொழுதோடு சுத்த மனசாட்சியோடு தேவனை தொழுதோடு. நம்மை குறித்து சத்ரு தேவ சமூகத்திலே குற்றச்சாட்டாதபடியும் ஒருவரை ஒருவர் நாம் குற்றப்படுத்தாதபடியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. நீ பெரியவனா இருப்ப பரலோகத்தில், அத நான் முதுக சொல்ல இல்ல. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவர்கள் விட்டு கொடுக்கிறதில்லை. நான் யாரும் விட்டு கொடுக்கிறது, நான் யாரும் இறங்குறது. இவங்களெல்லாம் பிசாசின் சாயல். ஆண்டவர் துக்கப்படுவார், பிசாசு கைகொட்டி சிரிப்பார். நாம நம்ம கண்களுக்கு இது தெரியவில்லை பாரு, ஆகவே நாம் அப்படி இருந்துள்ள. ஏரோதியர் வந்து ஆண்டவர் இயேசு இடத்துல ராயனுக்கு வரி கொடுக்கிறதுக்கு நியாயமா என்று அவரை குற்றப்படுத்தும்படி இந்த கேள்வியை கேட்டார்கள். இது ஏரோதியர். அடுத்த பிரிவை குறித்து பார்க்க போறோம். இவர்களுடைய டாக்டரினை குறித்து கொஞ்சம் பார்ப்போம் நம்முடைய நேரத்துக்கு. அடுத்த படிங்க, 23 சீக்கிரம் 23 படி.
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற பரிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்றும் மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாதவனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2-ம் 3-ம் சகோதரன் முதல் 7-ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவி இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமையால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஈவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார்.
ஜனங்கள் இதை கேட்டு
அவருடைய போதகத்தை குறித்து
ஆச்சரியப்பட்டார்கள். பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இதை வாசிக்கும் பொழுது நான் யோசிக்கிறேன், இதை படித்து எனக்கு எப்படியாவது சொல்லணும் என்பதற்காக செய்தியாக. இப்ப இரண்டாவது குரூப் இவங்க டொக்ரின் தெரியுமோ, சதுசேயர். முதலாவது குரூப் ஏரோதியர், அது பார்த்தோம். இரண்டாவது பிரிவு தெரியுமா, சதுசேயர். இவர்கள் உயிர்த்தெழுதலையும் தேவ தூதர்களை நம்புறதில்லை. உயிர்த்தெழுதலையும் தேவ தூதர்களை இவர்கள் நம்புறதில்லை. மூணாவது, வேத வாக்கியங்களை குறித்து தப்பான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார். நாலாவது, சமுதாயத்திலே இவர்கள் தங்களை தாங்களே பொறுமைப்படுத்திக் கொண்டார். இனி சிலவைகளை சொல்லலாம், இது போதும். என்ன கவனிங்க, எனக்கு அறிவுமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இவர்களுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது இவர்களுடைய காரியம் உயிர்த்தெழுதல் இல்லை. சோ இங்க கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று கவனிக்கும்படி ஒரு காரியம் உண்டு. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர், சோ இவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். நன்றா கவனிங்க, இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது தேவன் முச்சரியை குறித்து சொன்ன இடத்திலே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க வாசிச்சிருப்பீங்க, நான் சொன்ன கொஞ்சம் வியாக்கியனப்படுத்த கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு சொல்லும் பொழுது முச்சடியிலே தேவன் மோசேக்கு பேசின காரியத்தை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அங்க முச்சடியில் சொல்ற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. தேவன் மரித்தோருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூன்று பேரும் மரித்து போனார். ஆனால் மரித்தாலும் இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் இல்லையா? ஆகவேதான் தேவன் மரித்தோருக்கு தேவனா இல்லாமல் ஜீவன் உள்ளவருக்கு உயிரோடு இருக்கவும் தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்தார்கள். மக்பேலா என்கின்ற குகையிலே அவர்களை அடக்கம் பண்றார்கள், எபிரோன் என்ற இடத்துல. இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்கிறது. ஆனால் அந்த மக்பேலா என்கின்ற எபிரோன் இருக்கிற கல்லறை அவர்கள் இன்றைக்கு யூதர்கள் பலஸ்தீன் இடத்திலே கையெழுத்து விட்டார்கள். எனக்கு அறிமுகங்களே, இன்றைக்கு அதை பார்க்க போறதுக்கு அந்த கல்லறையில தான் ஆபிரகாம் சாராள் ஒரு ஜோடி, அப்புறம் ஈசாக்கு ரெபேக்கா அடுத்த ஜோடி, மூணாவது யாக்கோபு லேயா, மூன்று முற்பிதாக்கிற குடும்பமும் அந்த மக்வேலா என்கின்ற குகையில தான் அடக்கும் படி எபிரோன் இடத்துல இன்றைக்கும் வந்து இருக்குது. அது பலஸ்தீனருடைய கண்ட்ரோலுக்குள் இப்ப வந்திருக்கு. எனக்கு அறிமா தேவன், அப்ப ஆண்டவர் ஏன் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் சொன்ன அர்த்தம் என்ன? தேவன் மரித்தோருக்கு தேவனா இல்லாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். அப்படி அர்த்தம் என்ன? அவர்கள் மூன்று பேர் மரித்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிடுவது நாம் பார்க்கக்கூடியதாரு. ஆகவே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயருடைய போதனைகளை குறித்து எச்சரிக்கை. இன்றைக்கு நான் சொல்லுறேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்டாலும் சில பேருக்கு இன்னும் மரணத்தின மரித்தாலும் உயிர்த்தெழுத்திருப்போம் என்கின்ற நம்பிக்கை சிலருக்குள்ள இல்லை. ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்தானம் எடுத்து சபையில இருந்தாலும் மரித்தாலும் பிழைப்பேன், மறித்தாலும் மனத்துக்கு பிற்பாடு உயிரோடு எழுந்து நான் என்றென்றைக்கு வாழுவேன் என்கின்ற நம்பிக்கை இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், மறித்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நான் என்றென்றைக்கு வாழுவேன் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமாக இருந்தா நாம் இப்படி இருப்போம். நான் மறித்த பிற்பாடு என்றென்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நான் சதா காலம் அவரோடு வாழ்வேன் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமாக இருந்தா நாம இப்படியாக இருப்போம். இயேசு என்ன சொன்னார்? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்றாரு. இப்ப நாம எங்க பொக்கிஷங்களை சேர்க்கிறோம், எங்க சேர்க்கிறோம், இதை குறித்து அதிகமாக நோக்கமாக இருக்கிறோம். நாம் வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு வார நாட்களில் இலங்கையில் இருக்கும் பொழுது படுத்தாலும் அதே நினைவு, எழும்பினாலும் அதே நினைவு, சாப்பிட்டாலும் வந்து எப்படி இருக்கு யூரோப், அங்க போனா ஆட்கள் எப்படி இருப்பாங்க, இடம் எப்படி இருக்கு, சினோ எப்படி இருக்கும், அதை போல இதே கற்பனை தான் இருக்கு. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்தை குறித்து சிந்திக்கிறோமா? நீ என்றைக்கு போய் வாழப் போகிற தேவோட ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து நீ எந்த அளவுக்கு யோசிக்கிறாய், எந்த அளவுக்கு சிந்திக்கிறாய், அங்க போய் நீ எப்படி இருக்க போறாய் என்பதை குறித்து இயேசு இங்க தெளிவாய் சொல்றார். படிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதை குறித்து சொல்லும் பொழுது நான் சொல்றதை கவனிங்க, நித்தியத்தை குறித்து சத்தியத்தை திட்டமாக போதித்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டு, ஸ்தோத்திரம். படிங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நீங்கள் நானும் எப்படி இருப்போம் என்பது குறித்து இங்க சொல்றார். பாருங்க, படிங்க 28 வசனம், படி 28.
ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவன் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதல் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள்.
எப்படி இருப்பார்களாம்? பரலோகத்தில் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். Sister, brother, I tell you, I got to get the truth. மரணத்துக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் தேவ தூதர்களை போல இருப்போம் என்று இயேசு கிறிஸ்து இங்க தெளிவாய் சொல்றார். நமக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை இருக்கும். நீ மரித்தாலும் உயிர்த்தெழுவா இருக்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். மரணத்துக்கு பிற்பாடு மறுவாழ்வு உண்டு என்பதை நிச்சயமாக நம்பணும். மரித்தாலும் வாழ்வன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக இருக்கணும். இப்ப 1 கொரிந்தியர் 15 ஒரு விஷயம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15 அதுல முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 15:12 படி. 1 கொரிந்தியர் 15:12.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இப்ப கேளுங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? படி.
மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து உமிழ்ந்திருக்கவில்லையே.
நீங்களும் நானும் மரித்த பிற்பாடு உயிரோடு எழுந்திருப்போம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து உமிழ்ந்திருக்கவில்லை என்று சொல்லப்படும். படி.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா?
சரி, போதுக்கு பாருங்க. ஆகவே நான் சொல்ற கேளுங்க, தம்பி தங்கச்சி அண்டமாரு அக்கமாரு, உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, என்ன தெரியுமா? மறித்தாலும் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் சதா காலங்களும் தேவனோடு வாழும் இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். வேற எங்கும் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை பார்க்க முடியாது. இப்ப உலக நம்பிக்கை என்ன? இதுதான் வாழ்வு, இருக்கிற வரைக்கும் இன்பங்களை அனுபவிச்சு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து செத்துப்போம். இதுதான் உலகம் போதிக்கு. ஏன்னா அவங்க மறுமையை குறித்த நம்பிக்கை, இருக்கும் வர நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா உடுத்து, போக வேண்டியதுக்கெல்லாம் போ, தின்றதெல்லாம் தின்னு, செய்ய வேண்டியதெல்லாம் செய், எல்லாத்தையும் அனுபவி, அதுக்கு பிறகு செத்து போயினா இதுதான் வாழ்வு. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லையே. நாம் மறுமையை குறித்து யோசித்து வாழ்றோம். நாம் என்றென்றைக்கும் முடிவில்லாத தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அவ தேவோட ராஜ்யத்தில் நாம தேவ தூதர்களை போல இருப்போம் என்று சொல்லி, அது மாத்திரம் இல்ல, அங்கே கொள்வனையும் இல்ல கொடுப்பனையும் இல்லைன்னு சொல்லி இயேசு இங்க சொல்றார். அதாவது கொள்வனை இல்ல கொடுப்பன அர்த்தம் என்ன? அங்கே பரலோகத்தில் போன பிற்பாடும் இது என்ற கணவன் சொல்லி, இது என்ற மனைவி என்று சொல்லி நாம் உருவ பாராட்ட முடியாது. ஒருவரை ஒருவர் இனம் கண்டுகொள்ள முடியும். வி கேன் ஐடென்டிஃபை ஈச் அண்ட் அதர். ஆனால் நாம் ஒருவர் சொந்தம் கொண்டாட முடியாது. அங்கே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அதாவது பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. தட்ஸ் ஆல். சோ பரலோகத்தில் எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்போம். இவ்வளவு மகிமையான வாழ்வை அனுபவிக்க போற நீயும் நானும் கர்த்தருக்குள்ள எவ்வளவு பரிசுத்தமும் பயபக்தியுமாக இருக்கணும். அற்ப சொற்ப இந்த வாழ்வுக்காக அலையாத மகனே மகளே தம்பி தங்கச்சி, இந்த குறுகிய கால வாழ்வுக்காக அங்குமிங்கும் அலைஞ்சு ஆண்டவர் இயேசு உனக்கு தந்திருக்க ரட்சிப்பை இழந்து போகாது. உலகத்தின் கவர்ச்சிகளை கண்ணோக்கி பார்த்து அதுக்குள்ள உங்களுக்கு இருதயத்தை செலுத்தி விடாது. இது அற்பமான உலகம், இது கொஞ்ச கால வாழ்வு, அழிந்து போகும், பறந்து போகும், இல்லாமல் போகிற ஒன்றின் மேல் உன் இதயத்தை நீ வைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். ஆகவே என்ன கருமன் தேவ தேவன பிள்ளைகளே, மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஒருவேளை இன்று வரைக்கும் உனக்கு அந்த நம்பிக்கையில இருந்தா இப்ப நான் உனக்கு சொல்றேன் கேளு, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானசானப்படுத்தி பரிசுத்தாமல் அபிஷேகப்பட்டு சத்தியத்தின் சத்தியத்தை கட்டு வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் ஒரு நாளைக்கு மரிப்போம், ஆனால் மரித்தாலும் திரும்பவும் உயிரோடு இழந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட யோன் வெஸ்லி என்கின்ற பரிசுத்தவான் சொன்னாரு, ஒரு நாளைக்கு யோன் வெஸ்லி மரித்து போனான் செய்தி வரும், ஆனா நம்பாதீங்க, நான் மரித்தாலும் தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருப்பேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னார். இடக்கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுதல் உண்டு என்பது சத்தியம், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நாம பிரவேசிப்போம், அங்கே தேவ தூதர்களைப் போல இருப்போம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு இங்கே சொல்லிருப்பாங்க. கடைசியாக அடுத்த பிரிவை பார்த்து நம்ம முடிப்போம், நேரம் போகுது. அடுத்த பிரிவிட தெரியுமா, பரிசேயம். சோ முதலாவது ஏரோதியருடைய கேள்வியை பார்த்தோம், இரண்டாவது சதிசேயருடைய கேள்வியை பார்த்தோம், மூன்றாவது பரிசேயர், இவர்கள் தான் நம்பர் ஒன் பீப்புளாக இருந்தார்கள்.
கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள், நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார்.
இந்த ரெண்டு கற்பனையில முழு வேதமும் அடங்குது. அதாவது தேவனாய கத்திரத்துல அன்பு குருவாயாக, உள்ளத்தில் அன்பு கூறுவது போல புறத்தில் அன்பு குருவார். இந்த ரெண்டு கற்பனையில வேதம் முழுவதும் அடங்கு. ஆண்டவர் சோதனை முடிக்கிற இப்ப கவனிங்க, மூன்றாவது கூட்டம் பரிசேய கூட்டம். இவைகள் தான் ஆண்டவர் இயேசுவுக்கு அதிக தொல்லை கொடுத்தவர்கள். சோ இந்த 22 அதிகாரத்துக்கு பிற்பாடு 23 அதிகாரத்துக்குள்ள போனீங்களா இருந்தா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து 23 அதிகாரத்துலதான் இவர்களுடைய முகத்திரையை உடைக்கிறார். 23 அதிகாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 8 தடவைகள் இதே பீப்புளை பார்த்து உங்களுக்கு ஐயோ டைரக்டாக சொன்னார். விரியம் பாம்பு குட்டிகள் என்ற, வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள் என்ற, மாயக்காரர், குருடர் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்தி. சோ இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவை கேட்டு தங்களை நீதிமானாக்கி கொண்டு சமூகத்திலே பேர் பெற்று வாழ வேண்டும் என்று இருந்த இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் அவருடைய மனதின் எண்ணங்களையும் அவருடைய செயல்களையும் பார்த்து அவர்களை பகிரங்கமாக கடித்தார். 23 அதிகாரத்துக்குள்ள நீங்க போனால் ஆண்டவர் இயேசு அவருடைய மாயமான திரைகளை உடைக்கிறார். 24 அதிகாரத்துக்குள்ள போவீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது நடக்க போற சம்பவங்களை குறித்து இயேசு சொல்றாரு. 25 அதிகாரத்துக்குள்ள போகும்பொழுது வருகையோடு ஒட்டின மூன்று உவமைகளை குறித்து சொல்றாரு. 26 அதிகாரத்துக்குள்ள போகும்பொழுது கத்தோட பந்தியை குறித்தும், மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றுவதை குறித்தும், இயேசுவின் பாடுகிற தொடக்கத்தை குறித்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 27 அதிகாரத்தில் போகும்பொழுது ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் முழுவதும் அங்கே சொல்லப்படுறது. 28 அதிகாரத்துக்கு போகும்பொழுது இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுது. இந்த பிரகாரமாக நாம வேதத்தை நாம தியானித்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய சேஞ்ச் வரும் பாருங்க. What the Bible says, that is very important thing in our life. ஜீவனுள்ள ஒரு வாழ்வு வாழ வேதத்திலே நாம் நேரம் செலவழிக்கும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்க, திரும்ப அதை சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு பல தேவரும் என்னுடைய அனுமானம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இன்னைக்கு அநேக பிள்ளைகள் செபிக்கிறார்கள், அதற்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஆவி அணையாதபடி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இருக்கிற ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறது, அதை நேசித்து வாசிக்கிறது. அப்படி வாசித்தாலும் எதை கட கட கடன் வாசிச்சு ஒரே வேதம் வாசிக்கிறோம் என்கிட்ட நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்மளை திருப்திப்படுத்துறது வாசிக்கும். ஆனால் அதை நின்று அதை தியானித்து அது என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிறது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு என்ன வாசித்தேன் என்பதை திரும்ப ஒருக்க ரிஃபர் பண்ணி அதை நம்ம மனசுல கொண்டு வருமாக இருந்தால் எவ்வளவு நலவாக இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் தியானம், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நெற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன்காரத்தில் தன்கனியை தந்து இலையுதனா மதனம் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ இந்த கடைசி கேள்வி என்னத்தை குறித்து கேட்டாங்க, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை. அப்ப இயேசு என்ன சொன்னாரு, உன் தேவனாய் கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாய். இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டா கட்டளை, உள்ளத்தில் அன்பு கூறது போல் பொருளிடத்திலும் அன்பு. இந்த கற்பனை நாம் எல்லாரும் கருத்தா கை கொண்டமாக இருந்தா நம்ம பூமியிலே தேவ தூதர்கள் போல இருக்கலாம். ஹலோ, இந்த ரெண்டு கற்பனைகளும் கருத்தா நாங்கள் கை கொள்ளுவோமாக இருந்தால் பரலோக சந்தோஷத்தை பூலோகத்தில் அனுபவிக்கலாம். நான் சொல்றதை நான் வீணா சொல்லல, திரும்ப சொல்றேன். இந்த ரெண்டு கற்பனைகளும் கருத்தா நம்ம கை கொள்ளுவோமாக இருந்தா பூமியில தேவ தூதர்களை போல இருப்போம். இந்த ரெண்டு கற்பனைகளும் கருத்தாய் கழுவமாக இருந்தால் பரலோக சந்தோஷத்தை பூலோகத்தில் நாம் அனுபவிக்கும். இதுதான் பெந்தைக்கோஸ்து நாளில் நடந்தது. இதுதான் ஆதி திருச்சபையில் இருந்திருக்கு. கவடப்பட்ட இருதயத்தோடு அனுதினமும் கூடி வந்திருக்கு, அப்பம் போட்டிருக்க, செபித்திருக்க, சந்தோஷமாக இருந்திருக்க, தங்களுக்கு உண்டாரது எல்லாவற்றையும் அப்பஸ்தலம் பார்த்து எழுப்புத ரிவைவல் அப்பப்பா பார்க்கவே முடியல. அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். He will never change, yesterday, today and ever and forever. We have an unchangeable God. Praise God. So, கற்பனையின் பிரதான கற்பனை எது? ஒரு தேவனாய் கர்த்தரிடத்தில் பொழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம். நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், ஸ்தோத்திரம். ஆனா இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமோ, உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம். தகச்சி அக்கா மாறு ஒரு மனசாட்சி தொட்டுப்பாரு, என்னை சேர்த்துதான் தம்பிமாறு அண்ணம்மாறு உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. இயேசு இடத்துல அன்பு கூறுவாய். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா, உன் முழு இருதயத்தோடு. இந்த 50-50 எல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதான் உங்களுக்கு முந்தி சொல்றேன் இல்லையா, டேக் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப். உன் மனைவியை பார்த்து, என் மனைவியே உன்னிடத்துல நான் 50% அன்பு கோருகிறேன், இன்னொரு திடத்துல 50% என்று சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வா? சிலுவையிலே தன் கடைசி துளிய ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை ரட்சித்திருக்க, உலகத்துக்கு 50% உன்னதமான தேவனுடைய குமாரனுக்கு 50% என்றால் எப்படி அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பாழும் உலகமா பரிசுத்தமான தேவனா, அழிந்து போகிற உலகமா அடாதி தேவனா, உடல் அன்பு கூர்ந்த ஆண்டவர் இயேசுவா அல்லது இந்த உலகத்தின் கவர்ச்சிகளா, எது வேண்டும்? படிங்க அந்த வசத்தை பார்த்துட்டு படிப்போம். ஒன்று யோவான் 2 அதிகாரம் 12 வசனத்தில் படி, 1 ஜோவான் 2 அதிகாரம் 12 வசனத்தில்.
பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
எல்லாரும் படுத்துக்கொள்ளுங்க.
வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
சரி, படி படி.
பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
எழுதுகிறேன் எழுதுகிறேன் எழுதுகிறேன். என்ன தெழுதுறாரா? பிள்ளைகளை உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாது. ஏன்? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவனிடத்தில் பிதாவின் அன்பு. இங்கதான் மோஸ்ட் ஆஃப் இங்கதான் அதிகமான பேர் நாம் வசிக்குவார். இது குறித்து பேசப்பொருட்கு மத்திய 19 அதிகாரத்தில் ஒரு வாலிபம் வாரா, அவனை குறித்து சொல்லப்படுது, அவன் ஐஸ்வர்யம் பணக்கார். அவன் தாடத்தில் கேட்டான், முடிவில்லாத வாழ்க்கை நான் பரவிடும், என்ன செய்யணும்? கற்பனைகளை கேட்கணும், அதெல்லாம் சின்ன வந்து கேட்கணும். இன்னும் இடத்துல என்ன குறைவுண்டு? தன்னை நீதிமன்றம் காட்டி கொடுத்து ட்ரை பண்றான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்துல இன்னும் ஒரு குறைவுண்டு. என்ன? உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு தரித்திரை கொடு, பின்னு பின்பாடு என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான், அம்மோடு போயிட்டு வேகமாக வந்தா சோகமாக போயிட்டு. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருந்தது, அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமோ முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக மாறிட்டு. இந்த உலகத்திலே அவனுக்கு இருந்த பண ஆசை நித்திய ஜீவனில தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு. ஆகவேதான் அடுத்த வசனத்தை அவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பணக்காரன் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கலாம், ஊசியின் காதுக்குள்ள ஒட்டக நுழைகிறது இலகுவாக இருக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கொண்டான், பணம் பொருள் பட்டம் படிப்பு ஆஸ்தி அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உலகத்தின் ஜனங்கள் தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், அலைகிறார்கள், அதற்காகவே வாடுகிறார்கள், மடித்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். பட் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? உலக பொருட்களிலே இருக்கிற பட்டு பிடிப்பு தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தடையாக வாயிடாதபடி தயவு செய்து காத்து. ஸ்டார்ட் அப் பிளீஸ்.